இயேசுவின் நாமத்தினால் பேசுகின்றேன். இன்றே நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் சில துதிகீதங்கள் பாடுவோம். முதல் துதிகீதத்தினே 358 376.
Thank you.
முடிவடைகின்றது. எல்லா போற்றுதலும் புகழும் ஆண்டவர் இயேசுவுக்கே. அல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை வணங்கி இயேசுவின் நாமத்தினாலே மௌனமாய் ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ மகிமைக்கென்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 70வது பாடல் சமாதானம் வேறெங்கும் பெற்றிலேன் என்கின்ற பாடலை நாம் பாடுவோமாக. பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah,
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் யாவரும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேர்ந்தமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் வேத அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு பெதஸ்தா குலம் என்கின்ற குலத்தை குறித்ததான தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். பெதஸ்தா குலம் என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். இந்த பெதஸ்தா குலம் எதை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு, புரண்டோடும் நீர் என பொருள்படுகிறது. பெதஸ்தா குலம் என்பது இரக்கத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத அதிகாரத்தை நாம் எங்கே காண முடியும் என்று பார்ப்போமாயில் யோவான் 5:1-4 வரை வாசிக்க கேட்போம்.
இயேசுவின் நாமத்தினாலே. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தெய்வ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வேத்தியஸ்தனாய் இருந்தாலும் சஸ்தமாவான்.
நாம் இங்கே பார்க்கிறோம் 5:1-4 வரை நாம் இங்கே பார்க்கிறோம். பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். அந்த இரக்கத்தின் வீட்டு அண்டையிலே அநேக வியாதிஸ்தர்கள் வந்து காத்துக்கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த இரக்கத்தின் வீடு என்று சொல்வதற்கு பொருள் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், வியாதிஸ்தர்கள் அங்கே வந்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குளத்தின் அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை அப்படியாய் தேவனுக்கு மத்தியிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளமானது கலங்கும். பின்பு யார் முந்தி அதிலே இறங்குகிறார்களோ அவருடைய வியாதியானது தீர்க்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இப்பகுதியிலே பெதஸ்தா என்ற தலைப்பில் சில உண்மைகளை நாம் அறிவது நல்லதாயிருக்கிறது. இந்த பெதஸ்தா என்கின்ற இந்த குளமானது தேவ தூதனால் கலக்கப்படும் பொழுது வியாதிஸ்தர்கள் சுகப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். வியாதிஸ்தர்கள் சுகப்படுவது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எப்படியாய் நடைபெறுகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த குளம் கலங்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகினாலேதான் அந்த குளத்தினுடைய கருப்பொருள் எப்படியா இருக்கிறது என்றால் இரக்கத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே அது இரக்கத்தின் வீடாகவே அங்கே வியாதிஸ்தர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இரக்கத்தின் வீட்டிலிருந்து சில உண்மைகளை நாம் பார்க்கப்படும் பொழுது, ஒன்று, இது எருசலேமில் உள்ள ஒரு குளம். எருசலேம் என்பது சமாதானத்தின் ஒரு நகராயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் நகராயிருக்கிற இந்த எருசலேமில் தான் நாம் இங்கே பெதஸ்தா என்கிற குளத்தை நாம் இங்கே காண்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் வீடு என்று சொல்லத்தக்கதான, சமாதானத்தின் எருசலேம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சமாதானத்தின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சமாதானம் இருக்கிற இடத்துல இரக்கம் உண்டு. அந்த இரக்கம் தான் இங்கே பெதஸ்தா என்கின்ற ஒரு குளமாயிருக்கிறது. ஒரு நகரிலே சமாதானமும் உண்டு, ஒரு நகரிலே இரக்கமும் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பை பார்க்கிறோம். இது ஆட்டு வாசலின் அருகில் உள்ள ஒரு குளம். ஆலயத்துக்கான ஆடுகள் மற்றும் கால்நடைகளுக்கான சந்தைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வாசலின் அருகிலே இருந்ததுதான் இந்த பெதஸ்தா என்கின்ற குளம். இந்த பெதஸ்தா என்கின்ற இந்த குளமானது எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நெகேமியா 3:1 நாம் பார்க்கிறோம். நெகேமியா 3:1 அதை வலியுறுத்துகிறது. வாசிக்கும்படி கேட்போம்.
அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானியேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம், ஆட்டு வாசலின் அருகாமையில் தான் இந்த பெதஸ்தா குளம் அமையப்பட்டிருந்தது என்பதற்கு உதாரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3வது குறிப்பு சொல்கிறது, 5 மண்டபங்களை கொண்ட ஒரு குளம். இயலாதவர்கள் வந்து தங்கும்படியாக 5 மாடிகளை கொண்டதாக இந்த கட்டிடம் இருந்தது என்பதை நாம் இங்கே பெதஸ்தா குளத்தினுடைய ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். இயலாதவர்கள் வந்து அங்கு தங்கும்படியாக, அதற்கு தான் நாம் இங்கே முதலாவதே பார்த்தோம், இரக்கத்தின் வீடு என்று சொன்னால் உண்மையாகவே அநேகர் வந்து தங்கும்படியாகவும், அநேகர் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், அநேகர் வந்து இங்கே தங்கி தங்களுடைய பாவ காரியங்களை நிவர்த்தி செய்து கொண்டு போகும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் தாமே இங்கே மிக பெரிதான ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 5 மண்டபங்கள் நிறையப்பட்டதாகவும், இயலாதவர்கள் வந்து தங்கும்படியாகவும், அங்கே மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடமாக அது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 4வது குறிப்பை நாம் பார்க்கப்படும் பொழுது, வியாதிஸ்தர்களை காக்க வைத்த ஒரு குளம். அற்புதம் நிகழ்வை அனுபவிப்பதற்காக பல வியாதிஸ்தர்கள் இங்கு வந்து காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பல வியாதிஸ்தர்கள் வந்து காணப்பட்டார்கள். ஏன் இங்கே பல வியாதிஸ்தர்கள் வந்து காணப்படுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பல வியாதிஸ்தர்களும் குணமடைந்து போவதற்காக தங்களை தாமே தேவனுக்கு முன்பாக காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது. ஆம், நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட இங்கே பெதஸ்தா குளத்தின் அருகாமையிலே காத்துக் கொண்டிருப்பது போல நாமும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணரத்தக்கதாய் இருக்கிறது. ஆனால் அங்கே கிறிஸ்து இயேசுவானவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவானவர் வருகிறதை பார்க்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியாய் கிறிஸ்து இயேசுவானவர் அங்கே வருகிறார், எதற்காக வருகிறார், ஏன் வருகிறார் என்பவைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கப்படும் பொழுது, தேவ தூதனை ஈர்க்கும் ஒரு குளமாகவும் இந்த குளம் இருந்தது. இந்த குளமானது குளத்தண்டையிலே அடிக்கடி தேவ தூதன் தோன்றுகிறவனாய் காணப்படுவதுண்டு. தேவ தூதன் ஏன் தோன்றுகிறான் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, குளத்தை கலக்கப்படும் பொழுது, குளத்தில் கலக்கப்படும் பொழுது, அந்த கலக்கி முடித்த பின்பு யார் முந்தி இறங்குகிறானோ அவருடைய வியாதி குணமாகும் என்பது ஒரு மிக பெரிதான ஒரு திட்டமாய் அவைகள் இருந்தது. இந்த குளத்திலிருந்தும், இந்த குளத்தை தேவதூதன் கலக்குவதும், இந்த குளத்திலே இறங்கி சுகம் பெறுவதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆறாவது, குறிப்பாக சுகம் கொடுக்கும் ஒரு குளம். கலங்கிய நீரில் இறங்கிய முதல் நபர் சுகத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், சுகம் கொடுக்கும் ஒரு குளமாய் இவைகள் இருக்கிறது. இந்த சுகம் கொடுக்கும் குளமானது எப்பொழுது சுகம் கொடுக்கும்? கலங்கிய தண்ணீர் இறங்கிய முதல் நபர் சுகம் பெறுவார்கள். இதை நாம் நம்முடைய சிந்தையிலே சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏழாவது குறிப்பு, இந்த குளத்தை குறித்து நாம் பார்க்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வருகிறார் என்று பார்க்கிறோம். தண்ணீரினால் மட்டுமல்ல, இந்த குறிப்பை நாம் இந்த ஏழாவது குறிப்பை மிகவும் சிந்திக்கத்தக்கதாக நாம் இங்கே பார்க்கிறோம். தண்ணீரினால் மட்டுமல்ல, வார்த்தைகளினாலும் சுகம் உண்டு என்பதை வெளிப்படுத்த இக்குளத்தண்டையிலே இயேசு செய்த ஒரு செயலின் சாட்சிதான் இந்த பெதஸ்தா குளத்தினுடைய ஒரு நிகழ்வை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். இந்த பெதஸ்தா குளத்தினுடைய நிகழ்விலே நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய அனுஷ்டானங்கள் வெறுமனமே தூக்கி எரியத்தக்கதாக, அவைகளை யாவற்றையும் தேவன் கிரியை செய்ய முடியும் என்பதை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது. பாரம்பரியமாய் அவர்கள் அனுசரித்து வந்த இந்த பெதஸ்தா குளத்தினுடைய காரியங்களை பார்க்கப்படும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவை தேவனுடைய கிரியை செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டதாய். கிறிஸ்து இயேசுவினுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இவைகளிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த பெதஸ்தா குளத்தின் அருகாமையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் வாசித்தது போல ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருடம்? 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை நாம் இங்கே பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம். இங்கே 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனிதனுடைய சூழ்நிலையை பார்க்கப்படும் பொழுது, எவ்வளவு நாட்கள் அவன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். 38 வருட காலமாக அந்த மனிதன் காத்து கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 38 வருடமாய் காத்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய ஒரு சூழ்நிலை எப்படியாய் மாறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த மனிதன் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அங்கே கிறிஸ்து இயேசுவானவர் எப்படியாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனிதனுடைய ஒரு மிகப்பெரிதான ஒரு எண்ணமும் இயக்கத்தையும் கிறிஸ்து இயேசுவானவர் அறிந்தவராயிருக்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடியவர் என்று கூட வேதம் சொல்லுகிறது. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடியவர் என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஆ, மனிதனுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று கூட நாம் பார்க்கிறோம். இந்த 38 வருடமாக காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய அந்த வியாதியை இயேசுவானவர் என்ன செய்கிறார், அதற்கு எப்படியாக ஒரு பதிலை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, இயேசுவானவர் அங்கே வருகிறார். வந்து அந்த மனிதனை கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஏன் ஒரு மனிதன் 38 வருட காலமாக குளம், அற்புதத்தின் குளம், பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். எஸ்லேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரம் என்று பொருள். சமாதானத்தின் நகரத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் சமாதானம் இன்றி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 38 வருட காலமாக அவன் ஒரு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய அருகாமையிலே சென்று இயேசுவானவர் கேட்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கப்படும் பொழுது, நீ சுகம் பெற சொஸ்தமாக வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஏன் விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக் கொள்ளுகிறோமா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? இயேசுடைய வார்த்தையை, கிறிஸ்து இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா, விசுவாசியாமல் இருக்கிறோமா என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஒரு சிறப்பான ஒரு அற்புதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். அந்த பெதஸ்தா குலத்தினுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்த்தோம். அந்த பெதஸ்தா குலமானது ஒரு தேவ தூதன் வருவான், அந்த தேவ தூதன் வந்து அந்த குலத்தை கலக்குவான், அந்த குலம் கலங்கப்படும், யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதுதான் பெதஸ்தா குலத்தினுடைய ஒரு மிகப்பெரிதான விதிமுறையை போன்று இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே குலம் கலக்கப்படவில்லை, தேவன் தூதன் வரவில்லை, ஆனால் இயேசுவானவர் வந்திருக்கிறார். இயேசுவானவர் வந்து தன்னுடைய வார்த்தை என்கின்ற வல்லமை நிமித்தமாக பெதஸ்தா குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தினுடைய ஒரு மிகப்பெரிதான அற்புத நிகழ்வை, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை நிரூபித்து காண்பிக்கத்தக்கதாய் கிறிஸ்து இயேசுவானவர் செய்த ஒரு அற்புதமாய் இவைகள் இருக்கிறது. பெதஸ்தா குலத்தினுடைய சுகத்தை காட்டிலும் கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கத்தக்கதான ஒரு மிகப்பெரிதான தேவ வார்த்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம் என் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மனித சிந்தைக்கு அப்பாற்பட்டதுதான் தேவனுடைய சிந்தை. ஒருவேளை இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனிதன் நினைத்திருப்பான், குளம் கலக்கப்படும், கலக்கப்பட்ட பின்பு இயேசுவானவர் நம்மை கொண்டு போய் அந்த குளத்திலே இறக்குவார், நாம் சுகம் பெற்றுக் கொள்வோம் என்று நினைத்திருக்கலாம். அதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கிறிஸ்து இயேசுவானவர் இங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்யப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, நம்முடைய கிறிஸ்து இயேசுவானவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. தேவனாகிய கர்த்தர் வந்த பூமியிலே அவர் அனுப்பினார் ரட்சிப்பை கொடுப்பதற்காக, உலக ஜனங்களுக்காக ரட்சிப்பை கொடுப்பதற்காக கிறிஸ்து இயேசுவானவர் அங்கீகரிக்கப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தவும், கிறிஸ்து இயேசுவினிடத்திலே வல்லமை உண்டு என்பதை நிரூபிக்கத்தக்கவும், இங்கே பெதஸ்தா என்கின்ற குலத்தை அவர்கள் விசுவாசித்து நடந்து கொண்டிருந்த அந்த பெதஸ்தா என்கின்ற குலத்திற்கு ஒரு மிகப்பெரிதான செயலை கிறிஸ்து இயேசுவானவர் செய்து காண்பித்து, குளம் கலங்கினாலும் கலங்காவிட்டாலும் இந்த குலத்தையும் இந்த தேவ தூதர்களையும் தேவனாகிய கர்த்தர்தான் அனுப்புகிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாகவும், அந்த தேவனாகிய கர்த்தரே தன்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாகவும், அவருடைய ஒரு வார்த்தையின் மித்தமாக சுகத்தை பெற்று 38 வருட காலமாக படுத்துக் கொண்டிருந்த அந்த வியாதிஸ்தன் குணமடைந்து செல்லுகிறான் என்று சொன்னால், இது பெதஸ்தா குலத்திற்கு ஏற்படுகிற மகிமை அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்படுகிற மகிமையாயிருக்கிறது. ஆம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யாவரும் இது மாத்திரமா என்று பார்க்கின்ற பொழுது, இது மாத்திரம் அல்ல, தேவ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற நிகழ்வுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், அநேக வியாதிகளாயிருந்தாலும் சரி, துன்பங்களாயிருந்தாலும் சரி, துயர்களாயிருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைப்பார் அவருடைய ஒரு வார்த்தையின் மித்தமாக. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அவருடைய வார்த்தை செயலாக்கக்கூடியது, அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியது, அவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு சுகமளிக்கக்கூடியது. அவர் மாத்திரமல்ல, அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கப்படும் பொழுது இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் யார் என்று பார்க்கின்ற பொழுது சீரியா ராஜாவுடைய ஒரு படைத்தலைவன் ஆகிய ஒரு மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5:10
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவை என்று சொல்ல சொன்னான்.
சற்று நேரத்திற்கு முன்பாக நான் சொன்னது போல இங்கே யோவான் 5:5 நாம் பார்க்கிறோம். யோவான் 5:5 கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு செய்யப்பட்ட ஒரு அற்புதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த அற்புதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு எழுந்து நடக்க முடியாமல் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முடவன் அல்லது ஒரு மிக பெரிதான வாத நோய் கொண்ட ஒரு மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். அவனை கொண்டு போய் விடத்தக்கதாக யாரும் இல்லை என்று அவனே கூறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு அங்கே அந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட நான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எப்படியா இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியர்களாலும் அற்புதங்களை தேவனுடைய வார்த்தையின் மித்தமாக பெற்று செய்ய முடியும் என்று நிரூபிக்கத்தக்கதாக தான் இங்கே 2 ராஜாக்கள் 5:10 நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு சீரிய நாட்டினுடைய படைத்தலைவன் நாகமான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சீரியா நாட்டினுடைய படைத்தலைவனாகிய நாகமானுக்கு எப்படியா ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, குஷ்டரோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகியாய் இருக்கிற இந்த நாகமான் எப்படியாய் இங்கே ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்க முற்படுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, அவன் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறு பெண்ணானவள் இந்த தீர்க்கதரிசனுடைய காரியங்களை குறித்து எடுத்து சொல்லி அந்த சிறு பெண்ணனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த சீரிய நாட்டினுடைய படைத்தலைவனாகிய நாகமான் என்கின்ற மனிதன் புறப்பட்டு வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே இருந்து இங்கே எதை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கப்படும் பொழுது, இங்கே தேவ மனிதர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையான வாக்கின் மித்தமாக இங்கே சொஸ்தமாகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கப்படும் பொழுது இங்கே ஏற்படுகின்ற காரியத்தை நாம் பார்த்தோம். சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் வாசிக்கப்படும் பொழுது, நாம் அங்கே பார்க்கப்படும் பொழுது எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அந்த படைத்தலைவன் நாகமான் என்ன சொல்லுகிறான், எப்படியாய் சொல்லுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, நான் இங்கே எப்படி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த மனிதன் என்னை தொட்டு சுகமாக்குவார் என்று நினைத்தேன், ஆனால் இந்த மனிதன் தொட்டு சுகமாக்கவில்லை என்று சொல்லி இந்த மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், யோர்தானில் 7 தரம் ஸ்தானம் பண்ணு என்று சொல்லுகிறார். யோர்தானிலே 7 தரம் ஸ்தானம் பண்ணு, இங்கே 7 தரம் ஸ்தானம் பண்ணபடி சொல்லுகிறார். ஆனால் நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நாகமான் நினைக்கிறார், தன்னுடைய கைகளினாலே தொட்டு சுகமாக்கி என்னை விடுதலையாக்குவார் என்று நினைத்திருந்தேன், ஆனால் அவர் என்னை தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்காமல் யோர்தானில் சென்று நீ 7 தரம் முழுகி ஸ்தானம் பண்ணு, அப்பொழுது நீ சுகப்படுவாய் என்று சொல்லிவிட்டார் என்று இங்கே நாகமான் வருந்துகிறதையும் அவர் கோபம் கொள்ளுகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். கடும் கோபம் கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, மனிதர்களுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டுதான் தேவனுடைய வார்த்தைகளும், மனிதனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுமாய் இருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணுகிறதற்கும் அப்பாற்பட்ட வார்த்தைகளை கொண்டதுதான் கிறிஸ்து இயேசுடைய வார்த்தை. அந்த 38 வருடமாய் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வார்த்தை இருந்தது போன்று, இங்கே நாகமான் என்கின்ற படைத்தலைவன், சீரிய நாட்டினுடைய படைத்தலைவனாகிய நாகமானுடைய ஒரு எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, என்னை தொட்டு சுகமாக்குவார் என்று நினைத்தேன், அவர் யோர்தானிலே 7 முறை என்னை ஸ்தானம் விடும்படி சொல்லுகிறார் என்று சொல்லி கடும் கோபம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே கோபம் கொள்வதற்கு ஒன்றும் அல்ல, நாம் நினைப்பதற்கும் நம்மளுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர்தான் கிறிஸ்து இயேசுவானவர், தேவ மனிதர்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் என்று சொல்கிறார். நாம் அதிலே பார்க்கிறோம், 12 வசனத்தை வாசிப்போம்.
நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதியிலாகிய ஆப்னாவும் பார்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான்.
அங்கே அவன் உக்கிரத்தோடு திரும்பி போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். உக்கிரத்தோடு அவன் திரும்பி போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகின்ற வார்த்தை, நான் இங்கே யோர்தானிலே ஸ்நானம் பண்ணுவதை காட்டிலும் இங்கே நான் ஸ்நானம் பண்ணுவதற்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சொல்லுகிறான், பெரிய காரியங்களை நாம் செய்யும்படியாக சொல்லியிருந்தால் செய்திருப்போம் அல்லவா என்று சொல்லி, அதை நீர் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடைய சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் நிறுத்துவோம். நாம் அப்படியே யோவான் 5 அதிகாரத்திற்கு கடந்து செல்வோம். யோவான் 5 அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே கிறிஸ்து இயேசுவானவர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுவானவர் அதற்கு, வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த வியாதிஸ்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பிற்கு முன்னதாகவே இவன் வியாதிஸ்தனாய் இருந்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், 38 வருட காலமாக காத்துக்கொண்டிருந்த வியாதிஸ்தனுடைய இந்த வியாதியானது தேவ தூதன் குளத்தை கலக்குவதற்கு இறங்கவில்லை, அங்கே பெதஸ்தா என்கின்ற குளத்திற்குரியதான மகிமை அல்ல, கிறிஸ்து இயேசுடைய வார்த்தைக்கு ஏற்பட்ட ஒரு வல்லமை மகிமையை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்திலே இங்கே நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில், ஆம், கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களாகிய தீர்க்க தரிசிகள் அல்லது போதகர்கள் அல்லது பிரசங்கிகள் சொல்லுகின்ற வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுது, அவருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடியது அவர்களாய் சுயத்திலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை விசுவாசித்து நடக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வியாதிகளும் நீங்கும். அதற்கு ஒரு மிகப்பெரிதான சாட்சிதான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த சாட்சி யார் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே நாம் பார்க்கிறோமே, இந்த தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், இந்த தீர்க்கதரிசி எலிசாவா இருக்கிறார். அங்கே கிறிஸ்து இயேசுவா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 47:8 வாசிப்போம். எசேக்கியேல் 47:8 வாசிப்போம்.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும், அது இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
நாம் இங்கே சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம், தண்ணீர் ஆரோக்கியம் அடையும்படியாய் செய்கிறது. அந்த தண்ணீர் எப்படியாய் ஆரோக்கியம் அடையும்படியாய் செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை ஆரோக்கியம் அடையபடியாய் செய்கிறது. குஷ்டரோகம் என்று நாகமானுக்கு ஏற்பட்ட குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அது பாவத்திற்கு ஒரு ஒப்பனையாயிருக்கிறது. பாவத்தினுடைய பாவத்தில் ஜீவிக்கிற மனிதனுக்கு எந்த தண்ணீரானது பாவத்தை நீக்கும்? கிறிஸ்து இயேசுவானவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மனிதனுக்கு அங்கே கிறிஸ்து இயேசுவானவர் கொடுப்பது ஞானஸ்தானமாயிருக்கிறது. அந்த ஞானஸ்தானத்திலே அவன் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கிறான். அந்த தண்ணீர் கிறிஸ்து இயேசுடைய ரத்தமாக மாறுகிறது. அந்த தண்ணீரானது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை பெற்ற மனிதன் ரட்சிப்படைகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இங்கே எசேக்கியேலிலே பார்க்கிறோம். அந்த தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறுகிறது. சகரியா 13:1 வாசிப்போம். சகரியா 13:1
அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்.
தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று என்ன ஊற்று என்று பார்க்கின்ற பொழுது ஜீவ தண்ணீர் ஊற்று அண்டை. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று அண்டை யாராயிருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவாயிருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசு அண்டையிலே சேருகிற யாவரும், அந்த கிறிஸ்து இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் நித்திய ஜீவ ஊற்றை நமக்கு கொடுத்து நாம் நித்திய ஜீவிய காலமாக ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கப்படும் பொழுது 1 Corinthians 6:11 வாசிப்போம். 1 Corinthians 6:11
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
எப்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், எப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நாம் கிறிஸ்து இயேசுவினாலே கழுவப்பட்ட பின்பு பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமும் நீதிமானுமாக நாம் மாறப்படுவதற்கு ஒரு மிக பெரிதான ஒரு உதாரணம் யாராயிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். அவரின் மித்தமாக தான் ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மித்தமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானஸ்தானம், இயேசுவின் நாமத்தின் மித்தமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானஸ்தானமானது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்படி இருந்தோம்? உபச்சாரக்காரரும், சுழைப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லத்தக்கதான அநேக அருவறுப்புக்குரிய உத்தமமற்றவர்களாகவும் நீதியற்றவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த ரத்தம் என்று சொல்லத்தக்கதான அந்த ஜீவ தண்ணீரின் மித்தமாக நம்மை கழுவி எடுக்கப்படும் பொழுது நாம் மிக பெரிதான இலக்கை அடையத்தக்கதாக நீதிமான்களாக தேவனாகிய கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆகியனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு கிறிஸ்து இயேசுனுடைய மிக பெரிதான வல்லமை மிக்க வார்த்தைகளை விசுவாசிக்கப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது மாறும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று பார்க்கிறோம். எருசலேம் என்று சொன்னால் சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம், சமாதானத்தின் நகரம் என்று பார்க்கிறோம். ஆகினாலே இந்த பெதஸ்தாவையும் இந்த எருசலேமையும் நாம் எப்படியாய் தெரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெதஸ்தா என்று சொல்லத்தக்கதான இரக்கத்தின் வீட்டு அண்டையிலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த நிற்கக்கூடிய அந்த காரியமானது எப்படியாய் மாறுகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நமக்கு இரக்கமாக மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு இரக்கமாக மாறுகிறது. நாம் பார்க்கிறோம், குளம் கடக்கப்படவில்லை, குளத்திலே தேவதூதன் இறங்கவில்லை. ஒரு மனிதன் அந்த 38 வியாதி இருக்கிற வியாதியாயிருந்த மனிதனை கொண்டு போய் இறக்கவில்லை. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்லினார். அந்த மனிதன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவா இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சுகத்தையும், தேவனாகிய கர்த்தர் அன்பையும், தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தையும் காண்பிக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த இரக்கத்தின் வீட்டிற்கு ஒப்பனை யார் என்று சொன்னால், அவர் கிறிஸ்து இயேசு என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தையின் வல்லமைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகினாலே அது பெதஸ்தா குளத்திற்கு கிடைக்கப்பட்ட மகிமை அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிதான மகிமை. ஆகினாலே பொருட்களின் மீதும் ஆட்களின் மீதும் யார் என்னை இறக்குவார், யார் வந்து கலக்குவார், யார் இந்த இடத்திலே என்னை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி எல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் அல்ல. தேவன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய, மன்னா என்று சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த வேத வாக்கியத்தை நாம் விசுவாசித்து, அந்த வேத வாக்கியத்தை நாம் உட்கொண்டு, அந்த வேதம் சொல்லுகிறதின்படி நாம் நடந்து, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு இரக்கம் செய்வார், இயேசு எனக்கு கிருபையா இருப்பார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசம் எவ்வளவு அளவிற்கு இயேசுவின் மீது இருக்கிறதோ, நம்முடைய அன்பு எவ்வளவு அளவிற்கு இயேசுவின் மீது இருக்கிறதோ, நாம் அருகாமையில் உள்ள சூழ்நிலைகளை பார்க்கக்கூடியவர்களாய் இராமல் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கப்படும் பொழுது மாத்திரமே, இங்கே 38 வருடமாக ஒரு மிகப்பெரிதான வியாதியாய் கிடந்த மனிதன் எப்படி விசுவாசித்து அவன் மிகப்பெரிதான ஒரு இரக்கத்தை பெற்றுக் கொண்டாரோ, அதுபோன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், பெதஸ்தா என்றால் அந்த பெதஸ்தாவுடைய நிகழ்வுகளையே கிறிஸ்துனுடைய மகிமையாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பெதஸ்தா என்ற பெயரில் அல்ல அந்த மகிமை, பெதஸ்தாவில் நிகழ்வினாலே ஏற்பட்ட ஒரு மகிமையாய் இருந்தது, அது கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தையாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பெதஸ்தாவினுடைய ஒரு பாடம் எதுவாய் இருக்கிறது? ஒரு முறை நடக்கும் நிகழ்வு, வாழ்க்கையிலே ஒரு முறை நடக்கும் நிகழ்வு, தேவதூதன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வாழ்க்கையிலே ஒரு முறைதான் நடக்கும். ஆனால் இயேசு வண்டையிலே நாம் சேரப்படும் பொழுது, அனுதினமும் நாம் ஜபிக்கப்படும் பொழுது, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கப்படும் பொழுது, அனுதினமும் உடைய வாழ்க்கையிலே அற்புதம், அனுதினமும் உடைய வாழ்க்கையிலே மாற்றம், அனுதினமும் உடைய வாழ்க்கையிலே வெற்றி. ஆனால் பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு முறைதான் நடக்கும். நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவது பாடத்தை அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் நிகழ்வு. எப்பொழுது தேவதூதன் வருவான் என்பதையே அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வியாதிஸ்தர்கள், அது முக்கியமல்ல. நீ தேவனுடைய வார்த்தை உன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய வார்த்தையை அந்த வேதாகமத்தில் படித்து நீ விசுவாசித்து அவர் மீது அன்பு செலுத்தி அவருக்கு காணிக்கை கொடுத்து அவரிடத்திலே நீ முழு மனதோடு உன்னுடைய இருதயத்தை சாய்த்து நீ தேவனாகிய கர்த்தரை அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கடைபிடித்து நடக்கப்படும் பொழுது நீ எப்பொழுதுனாலும் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதையும், கஷ்டங்கள் நீங்குவதையும், துன்பங்கள் நீங்கி சமாதானமாய் இருப்பதையும் என்பதை இரண்டாவது குறிப்பான பாடமாய் நாம் எடுத்துக் கொள்கிறோம். மூன்றாவது, காத்திருப்பதில் நடக்கும் நிகழ்வு. எப்பொழுது நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு 38 வருட காலமாக இந்த வியாதிஸ்தன் காத்து கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பது உண்டு, அது கேட்கப்படவில்லையே என்று சொல்லி நாம் வருந்திக் கொண்டிருக்கலாம். அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. கிறிஸ்து இயேசுவானவர் பெதஸ்தா குளத்தின் அருகாமையிலே வந்து அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கப்படும் பொழுது அந்த அநேக வியாதிஸ்தர்களை கண்ணோக்கி பார்க்காமல், 38 வருடமாக படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த மனிதனை எப்படி அவர் கண்ணோக்கி பார்த்தாரோ, அதுபோன்று நீ எவ்வளவு வருடங்கள் காத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை கிறிஸ்து இயேசுவானவர் உடைய பார்வையிலே நீ பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை நமக்கு நினைப்பூட்டத்தக்கதான ஒரு பாடத்தை கொடுக்கிறது. அதனாலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜபம் இன்னும் கேட்கப்படவில்லை, நான் ஜெபித்துக் கொண்டிருக்க இத்தனை வருட காலமாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் புலம்பி அழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. 38 வருட காலமாக அவனுடைய விசுவாசம் குறையாதபடிக்கு அவன் எப்படி காத்துக் கொண்டிருந்தான் என்கிற ஒரு பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அதுபோன்று நாமும் கிறிஸ்து இயேசுவுக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாமும் கிறிஸ்து இயேசுவுக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமும் கிறிஸ்து இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த காலகட்டங்களை கடந்து செல்வதற்கு நாம் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே அடங்கி இருக்க வேண்டும் என்பதை இந்த மூன்றாவது பாடமானது நமக்கு எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நான்காவது, அதிலிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்? முந்தி செயல்படுவதால் உண்டாகும் நிகழ்வு. யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அங்கே சுகம் கிடைக்கிறது. முந்தி செல்வது என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் கர்த்தரை தேடுவதிலே முந்தி செல்ல வேண்டும், கர்த்தருக்குள்ளாக ஜீவிப்பதிலே முந்தி செல்ல வேண்டும், கர்த்தரை தேடுவதிலே முந்தி செல்ல வேண்டும், நம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளினுடைய ஆராதனைகளுக்கு கடந்து செல்வதிலே முந்தி செல்ல வேண்டும், அநேகருக்கு இரக்கம் செய்வதிலே முந்தி செல்ல வேண்டும், அநேகருக்கு அன்பு செலுத்துவதிலே முந்தி செல்ல வேண்டும், அநேகருக்கு விட்டுக் கொடுப்பதிலே முந்தி செல்ல வேண்டும், அநேகருக்கு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலே முந்தி செல்ல வேண்டும், அநேகருக்கு எடுத்துரைத்து தேவ வார்த்தைகளை நாம் தேவனுக்கு மத்தியிலே அநேக ரட்சிப்படையாமல் இருக்கிற மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு நாம் முந்தி செல்ல வேண்டும் என்பதை நாம் முந்தி செல்வதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நாம் ஐந்தாவது குறிப்பாக உதவியற்ற நிலையில் நடக்கும் நிகழ்வு. எதிர்பாராத வகையிலே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யக்கூடியவர்தான் கர்த்தராகிய இயேசுவானவராய் இருக்கிறார். ஆகினாலேயே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 38 வருட காலமாக அந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது என்று சொன்னார். இயேசு வருவார், அவனிடத்திலே கேட்பார், அவன் சுகம் பெறுவான் என்று நினைக்காதபடிக்கு அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் கிறிஸ்து இயேசுனிடத்திலே எதிர்பாராத நாம் விசுவாசமுடையவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுது, நாம் எதையும் எதிர்பார்க்க கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யப்படும் பொழுது, நாம் எதையும் எதிர்பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்கப்படும் பொழுது, நாம் எதையும் எதிர்பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கப்படும் பொழுது, நாம் எதையும் எதிர்பார்க்காமல் கிறிஸ்துவின் மீது அன்பு வைக்கப்படும் பொழுது, நாம் எதையும் எதிர்பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்படும் பொழுது, இந்த 38 வருட காலமாக இங்கே படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்கவில்லை, உதவியற்ற நிலையிலே அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே உதவியற்ற நிலைமையிலே நாம் இருக்கும் பொழுதும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமையை விசுவாசியுங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடத்துகின்ற அற்புதங்களை விசுவாசியுங்கள். பெதஸ்தா என்கின்ற குலத்திற்கு ஏற்பட்ட மகிமை அல்ல, கிறிஸ்து இயேசுடைய வார்த்தைக்கு ஏற்பட்ட மகிமையாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் அற்புதத்தையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கிறிஸ்துவுக்காக காத்திருப்போம், கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிப்போம், அவருடைய வார்த்தைகளிலே வல்லமை உண்டு என்பதை இந்த பெதஸ்தா என்கின்ற குலத்தினுடைய பாடத்திட்டத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகினாலே அப்படியாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கப்படும் பொழுது கிறிஸ்து இயேசுவானவரமை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து ஐந்தாவது பாடல், பிதாவின் உலகில் என்கின்ற பாடலை நாம் தேவ மகிமைக்காக இணைந்து பாடுவோமாக.
Oh,
பரிசுத்த ஒயினால் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். முழங்கால் படிடுவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா 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 ரபே நபே ரபே 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 நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஒழிநாளுக்குரிய வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா ஆமீன்.